நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 27 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இலங்கையின் தேசிய கீதத்தை தமிழில் பாடுவது தவறு, அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று கூறி இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். வெளி மாவட்ட மீனவர்கள் தமது மாவட்டத்துக்கு வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கிழக்கு மாகாண மீனவர்கள் கூறி தொடரும் போராட்டங்கள். இந்தியாவின் தேசிய மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை அமைக்க கோரும் மனு உச்சநீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது தொடர்பிலான செய்தி.
உச்சநீதிமன்றத்தை துண்டாடுவது என்பது தவறான ஒரு போக்கு. ஏற்கனவே இவங்க வந்து தீர்ப்பாய முறையை உருவாக்கி உயர்நீதிமன்றங்களுடைய அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க. மேல்முறைக்கு தீர்ப்புகளில் உள்ள நீதிபதிகளுடைய நியமனமும் உச்சநீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் தான் ஒரே ஆளாக இருப்பாங்க.
ஜெர்மனியில் அகதி தஞ்சம் கோரியிருந்த 130,000 பேர் மாயமாக மறைந்துள்ளது. தேனீக்கள் மற்றும் பூச்சிக்கள் எதிர்கொள்ளும் ஆபத்தால் பல்லின உயிர்த்தன்மை எப்படி பாதிக்கப்படும் என்பது குறித்த ஒரு பார்வை, நேயர் நேரம் ஆகியவையும் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் சார்ல்ஸ் பீட்டர். சிரியாவில் இடம்பெற்று வரும் மோதல்களை நிறுத்த சர்வதேசத்தின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்ட யுத்த நிறுத்த உடன்படிக்கை பெரிய அளவில் செயற்பட்டு வருகிறது. அநேக முன்னரங்குகளில் அமைதி நிலவுகிறது. இந்த போர் நிறுத்த உடன்பாட்டின் முதல் நாள் தாம் வான் தாக்குதல்கள் அனைத்தையும் நிறுத்தி கொண்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது.
С учетом вступления в силу резолюции Совета безопасности ООН в поддержку российско-американских договоренностей о прекращении.
ஆனாலும் அங்காங்கே மோதல்கள் நடைபெற்று வருவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. டமாஸ்குக்கு அருகே உள்ள தமது நிலைகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். பின்னர் கருத்து தெரிவித்த அரசாங்கம் நகரினுள்ளே கிளர்ச்சியாளர்கள் செல் தாக்குதல்களை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. மோதல்களை தடுத்து நிறுத்த மேற்கொள்ளும் முயற்சியில் சிரியாவில் இடம்பெற்று வரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சமாதானத்தை ஏற்படுவதற்கான நல்ல முயற்சி என ஐநா தெரிவித்துள்ளது. இதனிடையே சிரியாவின் போர் நிறுத்தத்தில் உள்வாங்கப்படாத இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினரும் அவர்களை சார்ந்த தீவிரவாதிகளும் அந்நாட்டு வடக்கில் உள்ள டெய்ல் அபியாத் நகர் மீது தாக்குதல் ஒன்றை துவங்கியுள்ளனர். துருக்கிய எல்லையில் உள்ள இந்த நகரை குர்திஸ் போராளிகளின் தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு தாம் பதிலடி கொடுத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர் விமான தாக்குதல்கள் மூலம் குர்திஸ் போராளிகளுக்கு அமெரிக்கா உதவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் சிரியாவின் மனித உரிமைகளுக்கான கண்காணிப்பு குழுவின் தகவல்களுக்கு அமைய இந்த தாக்குதலில் 45 ஐஎஸ் தீவிரவாதிகளும் 25 குர்திஸ் போராளிகளும் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான எல்லைக் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து கிட்டத்தட்ட 6,000 வரையானோர் மசடினியாவுடனான கிரேக்க எல்லையை சிக்கி தவிக்கின்றனர். அவர்களில் அநேகமானவர்கள் ஈராக் மற்றும் சிரிய நாட்டவர்களாவர். எல்லையை கடந்து செல்வதற்கு அனுமதிக்குமாறு நூற்றுக்கணக்கானோர் ஐடோமினி எல்லையில் கூடியுள்ளனர். வியாழக்கிழமை முதல் கிட்டத்தட்ட 150 பேர் மட்டும் எல்லையை கடந்து மசடோனியா செல்ல அனுமதிக்கப்பட்டனர். ரஷ்யாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்நாட்டு எதிர்க்கட்சி அரசியல் தலைவர் போரிஸ் நெம்ட்சோவின் ஒரு வருட நினைவாஞ்சலி அந்நாட்டு தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றதுடன் அதில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணி ஒன்றையும் நடத்தியுள்ளனர். மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய அதிபர் மாளிகைக்கு அருகில் உள்ள பாலத்தை கடந்து செல்லும் போது கடந்த வருடம் போரிஸ் நெம்ட்சோவ் சுடப்பட்டார். இந்த நினைவாஞ்சலி பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ரஷ்ய கொடியை கையில் ஏந்தி சென்றதோடு நெம்ட்சோவ் சுடப்பட்ட இடத்தில் பூக்கொத்துக்களையும் வைத்தனர்.
Несомненно, убийство политического лидера у стен Кремля, любая акция памяти воспринимается как политическая.
இவரது கொலைக்கு செச்னியர்கள் 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த வருட இறுதிக்குள் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் காரணங்களுக்காகவே நெம்ட்சோவ் கொல்லப்பட்டுள்ளார் என அவரது குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் தெரிவித்துள்ளனர். இவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தனிப்பட்ட முறையில் விமர்சித்து வந்தார் எனவும் மக்களை இணைத்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதற்காக அச்சுறுத்தல்களுக்கு உள்ளானார் எனவும் நெம்ட்சோவின் மகளான சஹனா பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற 2 தற்கொலை குண்டு தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் சிறார்கள் உள்ளடங்களாக 24 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஆப்கானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் காபூலில் பாதுகாப்பு அமைச்சுக்கு வெளியே இடம்பெற்ற ஒரு தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக நகரின் பாதுகாப்பு தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். தாக்குதல்களுக்கு உரிமை கோரியுள்ள தாலிபான் கட்டிடத்திற்கு வெளியே வரும் படையினரையும் அதிகாரிகளையும் இலக்கு வைத்ததாக தெரிவித்துள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் தேசிய கீதத்தை தமிழில் பாடுவது அரசியல் சாசனத்தை மீறும் செயல் என்று கூறி நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார் வழங்கும் செய்தி குறிப்பினை முதலாவதாக கேட்போம்.
அண்மையில் நடைபெற்ற தேசிய சுதந்திர தின வைபவத்தின் போது தேசிய கீதம் தமிழ் மொழியில் பாடப்பட்டதன் மூலம் இலங்கை அரசியல் சாசனம் மீறப்படுவதாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கெலனிய பிரதேசத்தில் வசிக்கும் 3 பிரதேசவாசிகள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவில் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உட்பட அமைச்சரவையின் அங்கத்தவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஒன்றுக்கமைய அண்மையில் நடைபெற்ற தேசிய சுதந்திர தின வைபவத்தின் போது தேசிய கீதம் தமிழ் மொழியில் பாடப்பட்ட மனுமூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியல் யாப்புக்கமைய தேசிய கீதத்தை சிங்கள மொழியில் மாத்திரமே பாட முடியும். தமிழ் மொழியில் பாடுவதற்கு அரசியல் யாப்பின் கீழ் அவகாசம் இல்லை என்று மனுமூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நடவடிக்கையின் மூலம் ஜனாதிபதி உட்பட அமைச்சரவையின் அங்கத்தவர்கள் இலங்கை அரசியல் யாப்பை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் முன்னாள் அரச கர்ம மொழிகள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய கீதம் தமிழ் மொழியில் பாடப்பட்டமை சட்டபூர்வமானது என்று தெரிவித்த வாசுதேவ நாணயக்கார இலங்கை சுதந்திரம் பெற்ற போதும் தேசிய கீதம் தமிழ் மொழியில் பாடப்பட்டதாக தெரிவித்தார். அதே போன்று வடகிழக்கு பகுதிகளில் தேசிய கீதம் தமிழ் மொழியில் பாடப்பட்டு வருகின்றது. ஆனால் மத்திய அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யும் அரசாங்க நிகழ்வுகளின் போது தேசிய கீதம் தமிழ் மொழியில் பாடப்படவில்லை. இலங்கை அரசியல் யாப்பின் தமிழ் பிரதியில் தேசிய கீதம் தமிழ் மொழியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார அதனை தமிழ் மொழியில் பாடியதை தான் வரவேற்பதாக தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார் வழங்கிய தகவல். இது அடுத்ததாக, இலங்கையின் கிழக்கு பகுதிக்கு மீனவர்களின் போராட்டம் 3வது நாளாக தொடர்கின்றது. வெளிமாட்ட மீனவர்களை தடுப்பதாக அரசு கடந்த ஆண்டு உறுதி அளித்த பொழுதிலும் அந்த உறுதிமொழிகள் மீறப்பட்டு இப்பொழுது தங்களது வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுவதாக போராடுகின்ற மீனவர்கள் கூறுகின்றார்கள். கூடுதல் தகவல்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்தில் வெளிமாவட்ட மீனவர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் முஸ்லிம் மீனவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டம் குச்சைவெளி பிரதேச மீனவர்கள் கடந்த வியாழக்கிழமை புல்மோட்டை சந்தியில் ஆரம்பித்த கவனயீர்ப்பு போராட்டம் இன்று 3வது நாளாகவும் தொடர்கின்றன. வெளி மாவட்ட மீனவர்களின் வருகையினால் பருவகால மீன்பிடி தொழிலை நம்பியிருக்கும் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறுகின்றார் பிரதேச மீனவர் சங்கம் ஒன்றின் தலைவர் அப்துல் காதர் முசாம்பில்.
வெளி மாவட்ட மீனவர்கள் நாங்கள் அந்த தொழிலுக்காக காத்து கொண்டிருக்கிற பருவகாலத்தில் ஆயிரக்கணக்கான படகுகளோட சட்டவிரோத உபகரணங்களையும் கொண்டு வந்து இங்க மீன்பிடி ஈடுபடுகிறார்கள். நாங்கள் நம்பி இருக்கின்ற தொழிலை அவங்க மீனை பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. இதனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அப்ப நாங்கள் என்ன தொழில் செய்வது? எங்களுக்கு வேற தொழில் இல்ல. இதற்கு எதிராக தான் நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. அதனால தான் நாங்கள் அரசிடம் சொல்றோம். எங்கட பருவகால தொழிலை மட்டும், இந்த குறிப்பிட்ட கால தொழிலை மட்டும், மீன்பிடி தொழிலை மட்டும் நம்பி வாழ்கின்ற எங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி வெளி மாவட்ட மீனவர்களை இந்த பிரதேசத்துக்கு அனுமதிக்காமல் தடை செய்து தருமாறு அரசாங்கத்தை வேண்டிக் கொள்கிறோம்.
போர் முடிந்த காலம் தொடக்கம் இந்த பிரச்சனையை ஒவ்வொரு வருடமும் தாம் எதிர்கொள்வதாகவும் அவர் கூறுகின்றார்.
எங்களுக்கு போன வருஷமும் உறுதியாக இந்த போராட்டத்தை தொடர் போராட்டம் நடத்தினோம். மாவட்ட ரீதியாக இந்த போராட்டம் விரிவுபட்டிருந்தது. போராட்டத்தை தீர்த்து வைப்பதன் மூலமாக அரசாங்க அதிபரும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்தாங்கள். 2016 ஆண்டிலிருந்து நாங்கள் வெளி மாவட்ட மீனவர்களின் வருகையை தடை செஞ்சு தரம் என்று அதை மீறப்பட்டதால்தான் நாங்கள் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் வரைக்கும் நாங்கள் எந்தவித கடற்கொலை நடவடிக்கையிலும் ஈடுபடுவதில்லை என்று ஏகமனதாக தீர்மானித்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். எங்களுடைய போராட்டம் 3வது நாளாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு சொந்தமான 2 படகுகள் அந்த அத்துமீறி இந்த பிரதேசத்தில் வந்து தொழில் செய்கின்ற தரப்பினால், அதற்கு ஆதரவு வழங்குகின்ற தரப்பினால் 2 மீன்பிடி படகுகள் நேற்றிரவு தீக்கிரையாக உள்ளது. இவ்வாறு பொருள் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அவர்கள் எங்களுக்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தலையும் அநியாயத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்
என்றும் குறிப்பிட்டார் குச்சைவெளி பிரதேச மீனவர் சங்கம் ஒன்றின் தலைவர் அப்துல் காதர் முசாம்பில். வெளி மாவட்ட மீனவர்களின் வருகைக்கு எதிராக மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை பிரதேசத்திலும் போராட்டம் நடைபெற்றன.
அவங்களோட வருகை குறை இங்க மீன் முதல் பற்ற அளவுக்கு இப்ப இல்ல. இப்ப கடும் கஷ்டமான நிலையில இருக்கு. இந்த கஷ்டமான நிலையினால எங்களோட ஊர்ல உள்ள மீன்பிடியில் ஈடுபடுற எல்லாரும் இப்ப கொழும்புக்கு தான் போய் தொழில் செய்ய வேண்டிய நிலை இருக்கு. இதுவரை காலம் எங்களோட மீனவர்கள் போய் மீன் பிடிக்காத அளவுக்கு ஆழத்துல போய் இவங்க மீன் பிடிக்கிறாங்க. இவங்களோட மீன்பிடியால என்ன நடக்குதுன்னு சொன்னா, மேல இருந்து கீழே இறங்குற மீன், அதாவது கரவல்ல தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு இறங்குற மீன் வந்து இல்லாம போகுது. அப்படியே அழித்தொழிக்கப்பட்டு கடைசியா இவங்களோட பல சட்டவிரோதமான தொழில்கள் இருக்கு. கீழே பல்ப் இறக்கி மீன் பிடிக்கிறது, ஜெனரேட்டர் பாவச்சு மீன் பிடிக்கிறது, இதனால மீண்ட வசிப்பிடங்கள் கூட அழிஞ்சு போகுது
என்று வாகரை பிரதேச மீனவர்கள் தரப்பில் இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டது. மீனவர்களின் இந்த போராட்டம் குறித்து உரிய தரப்பினரின் பதிலை பெற முயன்ற போதிலும் தொடர்பு கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். இலங்கையிலேயே மிகவும் ஏழ்மை மிகுந்த மாவட்டமாக இறுதிக்கட்ட போர் இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்டம் உள்ளது என்று அண்மையில் உலக வங்கி வெளியிட்டிருந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மன்னார், மட்டக்களப்பு மற்றும் மலையக பகுதிகளும் வறுமையின் பிடியில் உள்ளன என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. போர் முடிந்து சுமார் 7 ஆண்டுகள் ஆகும் நிலையில் முல்லைத்தீவு ஏன் இன்னும் பின்தங்கியுள்ளது, அங்கு ஏழ்மை தொடர்கிறது என்று ஆராய்கின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் மிகவும் மோசமாக வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டமும் அதற்கு அடுத்ததாக மன்னார் மாவட்டமும் திகழ்வதாக ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட பருத்தித்துறை அபிவிருத்திக்கான ஆய்வு மையத்தின் ஆய்வாளராகிய முத்துகிருஷ்ணா சர்வானந்தன் அவர்கள், சரித்திர காலம் தொட்ட இந்த இரு மாவட்டங்களும் பின்தங்கிய மாவட்டங்களாகவே இருந்து வந்துள்ளன என கூறுகின்றார்.
இந்த மாவட்டங்களில் மக்கள் செறிந்து வாழவில்லை, மிகவும் பரந்து ஐதாக வாழுகிறார்கள். மன்னார் மாவட்டத்தின் பெரும்பான்மையான சனத்தொகை மன்னார் தீவு இருக்கிறோம். அது ஒரு கடலை அண்டிய மீன்பிடி ஒரு முக்கிய தொழிலாக இருந்து வந்தது. அதிலிருந்து ஒரு கணிசமான வரும்படியை மக்கள் பெறக்கூடியதாக இருந்தது. விவசாய பொருட்களை சந்தைகளுக்கு எடுத்து செல்வது கூட கடுமையாக இருக்கின்றது. ஏன்னா உள்ளூர் போக்குவரத்து வசதிகள் குறைவாகத்தான் இருக்கின்றன. அதை விட கிராமப்புற வீதிகள் கூட நவீனமயப்படுத்தப்படவில்லை. முன்னே ராஜபக்ச அரசாங்கமும் ஒரு பெரும் பங்கு வைத்து நிற்கின்றது இந்த இரு மாவட்டங்களின் தொடர்ச்சியான பின்னடைவுக்கு அல்ல பிற்போக்குத்தன்மைக்கு. ஏனெனில் நிர்மாணத்துறையில் கூட உள்ளூர் தொழிலாளர்களை இணைத்துக் கொண்டது மேவமாறுதாகத்தான் இருந்து வந்துள்ளது. வறுமை ஒழிப்பு திட்டம் நாட்டில் இருந்தாலும் கூட இவ்வாறான மிகவும் பின்தங்கிய பிரதேச மக்களுக்கு கூடிய நிவாரணங்களை ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்காக கொடுத்து அவர்களின் பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை எந்த அரசாங்கமும் எடுக்கவில்லை
என்றார் சர்வானந்தன் அவர்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வறுமை நிலைமை குறித்து முள்ளியவளை மேற்கு கமக்காரர் அமைப்பின் தலைவர் சரவணமுத்து மணிவண்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
விளைபொருளை சரியான நியாயமான விலைக்கு விற்க முடியாத நிலைமை அவைகளுக்கு இருக்குது. தென்னிலங்கையிலே அங்கெங்கெல்லாம் ஒரு மூட்டை நெல் என்பது 68 கிலோகிராம். ஆனால் இந்த 80 பகுதியில் வந்து 75 கிலோகிராம் நெல்லை தான் ஒரு மூடியாக கொள்ளணும் செய்யணும். அடுத்தது வந்து இந்த இது வந்து தனிப்பட்ட வியாபாரிகளின் விவரத்தை தான் நான் சொல்கிறேன். அவைகள் வந்து என்ன விலை நிர்ணயிக்கிறதெல்லாம் அந்த வியாபாரிகளை பொறுத்தது. இப்போ இந்த கோராயின நெல் எல்லாம் உண்மையிலேயே 1250 ரூபாக்கு கூட 75-78 கிலோ வரைக்கும் ஒரு மூடைக்காக எடுத்திருக்கிறேன். இந்த முறை ஏற்பட்ட பங்கஸ் நாசினிக்காக ஒரு போத்தில் பொலிகர் மருந்தின் விலை வந்து 1400 ரூபா. அப்போ இந்த விவசாயிகளால் கலையெடுக்க முடியாத நிலைமையால் இந்த வாழ்வாதாரத்திலே அதை மிகவும் பின்தங்கி காணப்படுகிறோம். கம்பெனிகளோ அல்லது வேறு தொழில் சார்ந்த நிறுவனங்களோ ஏதோ ஒன்று மாவட்டத்தில் பெரிய அளவில் இல்லை. இந்த மட்பாண்ட கூட்டுத்தாபனத்தில் கூட 100-200 பேர் வேலை செய்தவே அது கூட இயங்குற இல்லை. எங்களோட முல்லைத்தீவில் ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை வந்து உண்மையிலேயே 100-200 பேருக்கு மேல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இந்த யுத்தத்துக்கு முந்தின காலத்துல. இப்ப வந்து நீண்ட காலமா அது மூடிக்கொண்டிருக்கிறதால உண்மையிலேயே அதுல ஒரு தொழில் இல்லை. இப்ப பெரும்பாலான மக்கள் எல்லாம் கடனாளிகளாக இருக்கிறாங்க. அவைக்கு வருவாய் குறைவுன்ற ஒரு பக்கத்தோட அவைக்கு இந்த லீசிங் என்ற ஒரு பிரச்சனை. அது வீடு வீடாக வந்து சகலரையும் அதுக்குள்ள கவர்ச்சியை காட்டி பொருட்களின் அழகு சாதன பொருட்களை அதையெல்லாம் கொண்டு வந்து அவைகளை அந்த விலைக்குள்ள விழுத்தி அப்படி கஷ்டப்படுத்துறாங்க
என்றார் மணிவண்ணன் அவர்கள். முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களின் மீனவர்களுடைய வறுமை நிலைமை குறித்து வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் முகமது ஆலம் அவர்களிடம் கேட்டேன்.
இந்தியில் சிலுவைப்படகுகளின் தாக்கம் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் பரவலாகவே காணப்படுது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இறால் உற்பத்தியாகும் காலங்களில் இந்திய சிலுவைப்படகுகள் வந்து அவர்களின் தொழிலை பாதிக்க செய்கின்றது. தென்பகுதி மீனவர்கள் அங்கு வாழ்வாதாரமான அந்த மூலாதாரத்தை அவர்கள் சுரண்டுவது தொடர்ச்சியாக அங்கு இடம்பெற்று வருவதும் அதற்காக அவர்கள் முரண்பட்ட சம்பவங்களும் நிறையவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்விரண்டு சம்பவங்களும் யுத்தத்தில் இருந்து மீண்ட மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப பெரும் தடையாக இருக்கின்றது. சுனாமியின் தாக்கம், அதனோடு சேர்ந்த யுத்தம், இந்த இரண்டு காரணங்களால் அவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இழப்புக்கான எந்த உதவி திட்டங்களையும் கடந்த அரசும் சரி இந்த அரசும் இன்னும் மேற்கொண்டதாக இல்லை. இவ்வாறான பாதிப்புகள் முல்லைத்தீவு மக்களை வறுமையில் தள்ளி இருக்கின்றது. வாழ்வாதார திட்டங்களான பெண்களுக்கான தொழில் முயற்சி அதற்கான உதவி திட்டம் அல்லது துறைமுகங்களுக்கான அபிவிருத்தி, தொழிற்சாலைகளை மீள இயங்க வைப்பது போன்ற திட்டங்களை இயக்குமாக இருந்தால் இந்த வறுமை காலப்போக்கில் தீர்க்கக்கூடியதாக இருக்கும்
என்றார் ஆலம் அவர்கள்.
முல்லைத்தீவு மாவட்டம் ஏன் தொடர்ந்து ஏழ்மை நிலையில் உள்ளது என்பது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கிய தகவல்கள். அவை செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவில் தேசிய மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுள்ளது குறித்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் தரும் கூடுதல் தகவல்கள்.
இந்திய உச்சநீதிமன்றத்தை பிரித்து கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகளில் மேல்முறையீடுகளை விசாரிக்கவன தேசிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட வழக்கை இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞரான வசந்தகுமார் என்பவர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கிரிமினல், சிவில், தொழிலாளர் மற்றும் வருவாய் விவகாரங்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் அளிக்கும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடுகளை செய்வதற்கென தேசிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்றை அமைக்க வேண்டுமென்று அவர் கோரியிருக்கிறார். அப்படி செய்தால் உச்சநீதிமன்றத்தின் பணிச்சுமை குறைந்து அரசியல் சாசனம் தொடர்பான வழக்குகளையும் பொதுச்சட்டம் தொடர்பான வழக்குகளையும் விரைவாக விசாரிக்க முடியும் என வசந்தகுமார் தன் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி டி எஸ் தாக்கூர் தலைமையிலான அமர்வு முன்பாக வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டதோடு அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹித்கி இதில் நீதிமன்றத்திற்கு உதவ வேண்டுமென்றும் கூறியது. பிறகு இந்த வழக்கு மார்ச் 15 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய வழக்கறிஞர் வசந்தகுமார், உச்சநீதிமன்றம் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாகவே இந்த முறையீட்டு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டுமென தான் கோருவதாக தெரிவித்தார்.
அதாவது இரு நம்பருக்குள்ள வழக்குகள், அந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல வர அந்த வாடகைதாரர் வீட்டு வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் உச்சநீதிமன்றம் தீர்க்கணும் அவசியம் என்ன, பல அரசியல் முக்கியத்துவ வழக்குகள், நிறைய முக்கியமான வழக்குகள்லாம் சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெண்டிங்கா இருக்கிறதுனால, இன்னும் சிறு சிறு வழக்குகளை விசாரிக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ் குறையுது. மற்ற நாடுகள்ல யூஎஸ்ல யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து முக்கியமான வழக்குகள் மூலம் விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் கொண்டு வரணும்.
முன்னதாக வழக்கறிஞர் வசந்தகுமார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகிய போது மத்திய சட்ட அமைச்சகத்திடம் முதலில் முறையிடும்படியும் மத்திய அரசு இவரது கருத்தை கேட்க வேண்டுமெனவும் 2014 அக்டோபரில் உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து அவர் மத்திய அரசை அணுகிய போது மத்திய அரசு இந்த கோரிக்கையை நிராகரித்தது. அரசியல் சாசனப்படி உச்சநீதிமன்றம் தில்லியில்தான் இயங்க முடியும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளாக முன்பிருந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை பகிர்வதையும் பிராந்திய மட்டங்களில் கிளைகளை உருவாக்குவதையும் எதிர்த்தனர் என்றும் கூறி அவரது யோசனையை மத்திய அரசு நிராகரித்தது. இதுகுறித்து முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துருவிடம் கேட்டபோது இப்படி உச்சநீதிமன்றத்தை பிரிப்பது பல வகைகளில் பாதகமாக அமையும் என்று கூறினார்.
உச்சநீதிமன்றத்தை சுண்டாடுவது என்பது தவறான ஒரு போக்கு, நம்பர் ஒன்னு. நம்பர் ரெண்டு, ஏற்கனவே இவங்க வந்து தீர்ப்பாய முறையை உருவாக்கி உயர்நீதிமன்றங்களுடைய அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க. மூன்றாவது வந்து மேல்முறைக்கு தீர்ப்புகளில் உள்ள நீதிபதிகளோட நியமனமும் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் தான் ஒரே ஆளாக இருப்பாங்க. அப்ப யாரு மேல்முறையீட்டுக்கு போவாங்க, யாரு உச்ச நீதிமன்றத்தில் இருப்பாங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ என்ன சிக்கல் ஏற்படுதுன்னா, அரசாங்கம் வந்து நிச்சயமா இதை வந்து ஒரு பந்து விளையாட முடியும், தலைமை நீதிபதி தலையாட்டினாருன்னா குறிப்பிட்ட முக்கியமான வழக்கு வரும்போது அதை விசாரிச்சு அது அரசாங்கத்துக்கு விரோதமான தீர்ப்பு வரும்னு நினைக்கும் போது அவங்களெல்லாம் மேல்முறையீட்டு மன்றத்துக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பும், மேல்முறையீட்டு மன்றம் முடிஞ்ச பிறகு அவங்களை திரும்பி அரசியல் சாசனத்துக்கு வேணா கூட்டுக்கிற வாய்ப்பும், தலைமை நீதிபதி வந்து இது வந்து ஒரு ஒரு சதுரங்க விளையாட்டா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய அதிகார வரையறையை வந்து குறுக்கிறதான ஒரு செயலா இருக்கும்
என்கிறார் முன்னாள் நீதிபதி சந்துரு. அதே போல பிராந்திய மட்டங்களில் உச்சநீதிமன்றத்தின் கிளைகளை அமைப்பது என்பதும் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்கிறார் சந்துரு. நேர்மையான நீதிபதிகளை எல்லா மட்டங்களிலும் நியமிப்பதன் மூலமே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்கிறார் சந்துரு.
சென்னையிலிருந்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய தகவல்கள் அவை. அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. ஜெர்மனியில் அகதி தஞ்சம் கோரி கடந்த ஆண்டு அங்கு சென்ற 11 லட்சம் பேரில் 13% மாயமாகி உள்ளனர் என்று ஜெர்மனி அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்த பிபிசியின் தகவல்கள் தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
ஜெர்மனியில் அகதி தஞ்சம் கோரி தம்மை பதிவு செய்தவர்களில் சுமார் 130,000 பேர் அங்கிருந்து காணாமல் போயுள்ளனர் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு காணாமல் போனவர்கள் மற்றைய ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. ஜெர்மனியில் சுமார் 11 லட்சம் பேர் 2015 தங்களை அகதிகளாக பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களில் 13% தற்போது எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியாதுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அகதிகள் விவகாரம் தொடர்பில் ஜெர்மனிய நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை நிறைவேற்றப்பட்ட பரிந்துரைகள் அவர்களை கண்டுபிடிக்க உதவலாம் என அந்நாட்டு உள்துறை அமைச்சின் பேச்சாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி AFP செய்தி வெளியிட்டுள்ளது. ஜெர்மனிக்குள் வரும் குடியேறிகளின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை வழங்கி அவர்களது தகவல்களை பொதுவான டேட்டாபேஸில் சேகரித்து வைப்பதன் மூலம் அவர்கள் தங்களை மீளப்பதிவு செய்து கொள்வதை தடுக்கும் ஒரு முறையும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள பரிந்துரையில் அடங்கும். குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நிலையில் தண்டனைக்குள்ளாகும் வெளிநாட்டவர்கள் தமது குடும்பத்துடன் இணைவதை கட்டுப்படுத்தும் புதிய விதிகளும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள பரிந்துரையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் கொலோன் நகரில் நடைபெற்ற புதுவருட பிறப்புக்கு முந்தைய நாள் கொண்டாட்டங்களின் போது பெரும்பாலும் குடியேறிகளாக வந்த ஆண்கள் தங்கள் மீது பாலியல் தாக்குதல் நடத்தி பொருட்களை திருடிச் சென்றார்கள் என ஜெர்மனிய பெண்கள் பலர் முறைப்பாடு செய்தது இவ்வாறான புதிய விதிகளை அறிமுகப்படுத்த அரசை தூண்டியது. இதனிடையே ஜெர்மனியில் நிலவி வரும் தொழிலாளர்கள் தட்டுப்பாட்டுக்கு குடியேறிகளை பயன்படுத்துவது தொடர்பில் அந்நாட்டு பிரதான வர்த்தக அமைப்புகள் கவனம் செலுத்தியுள்ளன. இக்குள் இருக்கும் சுமார் 400,000 குடியேறிகளின் அடையாளம் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என அந்நாட்டு குடிவரவு அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனிக்கு வரும் குடியேறிகளில் பெரும்பாலானவர்கள் துருக்கியிலிருந்து கிரேக்கத்தை அடைந்து அங்கிருந்தே ஜெர்மனியை நோக்கி பயணித்து வந்தனர். ஆனால் கிரேக்கத்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையேயுள்ள பால்கன் நாடுகளும் ஆஸ்திரியாவும் தனது எல்லைகளை மூடியதை அடுத்து குடியேறிகளில் பலர் கிரேக்கத்திலிருந்து வெளியேற முடியாத நிலைமையை
எதிர்கொண்டுள்ளனர். Syrians and Iraqis can pass, but Afghans...
இவ்வாறு கிரேக்கத்தில் உள்ள குடியேறிகளுக்கான மத்திய நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் சிலர் தம்மை கிரேக்க மெசடோனிய எல்லையை கடந்து செல்ல அனுமதிக்கும்படி கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதனிடையே ஜெர்மனியிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 125 ஆப்கானியர்களை ஏற்றிய விசேட விமானம் ஒன்று ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலை சென்றடைந்துள்ளது. இவர்கள் தமது சுய விருப்பத்தின் பேரில் ஆப்கான் திரும்பினர் என ஜெர்மனி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். மகரந்த சேர்க்கை மூலமாக மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு பில்லியன் கணக்கான டாலர் பெறுமதியான விளைச்சலை பெற்றுக் கொடுக்கும் தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் ஏனைய வண்டினங்களும் பூச்சிகளும் அழிவின் விளிம்பில் உள்ளதாக ஐநாவின் ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. விளைச்சலில் நேரடியாக உதவும் இவற்றின் அழிவு நிதி ரீதியாக மட்டுமல்லாமல் சுகாதார ரீதியாகவும் தாக்கங்களை ஏற்படுத்தும் எனவும் அந்த ஆய்வறிக்கை எச்சரித்துள்ளது. இது தொடர்பிலான பிபிசியின் தகவல்கள் தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
மகரந்த சேர்க்கைக்கு உதவும் தேனீக்கள் மற்றும் ஏனைய பூச்சி வகைகளும் அதிக அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன என எச்சரித்துள்ள ஐநா அறிக்கையொன்று. இதனால் உலகெங்கும் உள்ள உணவுப் பயிர்கள் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஐரோப்பா மற்றும் வடக்கு அமெரிக்க நாடுகளில் பல்வகை தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் அழிவு பாதையில் உள்ளன என குறிப்பிட்டுள்ளது. ஹம்மிங் பறவைகள், வண்டுகள் மற்றும் வவ்வால்களும் ஆபத்தை எதிர்கொள்கின்றன. பூமியில் உள்ள பல்லுயிரினங்கள் பற்றி ஒரு மதிப்பீட்டை மேற்கொண்டு வரும் உலகெங்கிலும் உள்ள ஆய்வாளர்கள் இது தொடர்பில் 2 ஆண்டுகளுக்கும் அதிகமான காலம் மேற்கொண்ட உழைப்பே இந்த அறிக்கையாகும். இந்த ஆய்வில் ஈடுபட்ட ஆய்வாளர்களில் ஒருவரான இங்கிலாந்தின் ரெடிங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சைமன் பாட்ஸ் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் வண்டுகள் எவ்வாறான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன என்பது குறித்து பிபிசிக்கு
தெரிவித்தார்.
பூமியில் லட்சக்கணக்கான மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்ற வண்டுகளும் பூச்சிகளும் இருக்கின்றன. காட்டு தேனீக்களிலேயே ஏராளமான வகைகளும் இருக்கின்றன. இவற்றையே தேன்பூச்சிகள் என்று கூறுவார்கள். பரவலாக மகரந்த சேர்க்கைக்கு உதவ இவை பயன்படுகின்றன. இவை தேனை கூட உற்பத்தி செய்கின்றன. தேனீக்கள் அவை வாழுகின்ற கூடுகள் மற்றும் அவற்றுக்கான உணவுகளை இழந்து போகின்றமை உட்பட பல வகையான சவால்களை தற்பொழுது எதிர்கொள்கின்றன. காலநிலை மாற்றம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளும் கூட இவற்றுக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கின்றன
என தெரிவித்த ரெடிங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சைமன் பாட்ஸ். மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சிகள் மற்றும் வண்டுகளினது அழிவு எமக்கு மோசமான நிதி மற்றும் சுகாதார தாக்கங்களை உண்டு பண்ணும் என்றார்.
Conserve, you know, bees and butterflies and so on. They actually bring great value to crops. In a single year,
இவை விளைச்சலில் பெரும் பங்களிப்பு செய்கின்றன. ஒரு ஆண்டில் 577 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான விளைச்சல் உற்பத்தியில் நேரடியாக பங்களிப்பு செய்கின்றன. மகரந்த சேர்க்கைக்கு உதவும் வண்டுகளும் பூச்சிகளும் பெருமளவில் இல்லாமல் போனால் முக்கியமான விளைச்சல்கள் சில இல்லாமல் போகும், அல்லது அதன் உற்பத்தி வீழ்ச்சியடையலாம். கொக்கோ, மாம்பழம், ஆப்பிள் மற்றும் ஏராளமான பழங்கள் மற்றும் மரக்கறிகளும் தானியங்களும் கூட மனித உணவில் மிகவும் முக்கியமானவை
என்றார் பேராசிரியர் சைமன் பாட்ஸ். இவ்வாறு மனிதனுக்கு பல வழிகளில் பெருமுதவியாக இருக்கும் இவ்வகையான பூச்சிகளையும் வண்டுகளையும் அழிந்து போகாமல் பாதுகாக்க வேண்டியவை எமது பொறுப்பு என தெரிவித்த அவர், இவற்றிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தாத வகையிலான களை மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது சிறந்தது என்பதுடன் இதனை அரசாங்கம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இவ்வாறான பூச்சிகளுக்கும் வண்டுகளுக்கும் உதவும் வகையில் நாம் வீட்டுத் தோட்டங்களில் பூச்செடிகளை நடலாம் எனவும் அவர் பரிந்துரைத்துள்ளார்.
நிகழ்ச்சியில் அடுத்து நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா.
அதிமுகவினர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி தங்கள் கைகளில் அவரது உருவப்படத்தை பச்சை குத்தி கொண்ட செய்தி பற்றி எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், இந்த நவீன உலகில் இப்படியும் நடக்கிறதா என ஆதங்கப்படத்தான் முடிந்தது. 10 மாதங்கள் சுமந்து பிள்ளைகளை வளர்க்க பல கஷ்டங்களை அனுபவிக்கும் தாயின் படத்தை பச்சை குத்த போவதாக பிள்ளை சொன்னால் நிச்சயம் பெற்ற தாய் தடுத்து விடுவாள். ஏனெனில் பச்சை குத்தும் போது தன் பிள்ளைக்கு ஏற்படும் வலியை கூட தாய் தாங்கிக் கொள்ள மாட்டாள். இதுதான் பெற்றெடுத்த தாயின் பாசம். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்ற போது கட்சிக்காரர்கள் மண் சோறு சாப்பிட்டதும் அலகு குத்தியதும் அம்மா மீதுள்ள பாசத்தினால் அல்ல, அவரை குஷிப்படுத்தினால் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்ற சுயநலம்தான். மருந்து, குடிநீர், உப்பு, உணவகம் என எல்லாவற்றிலும் அம்மாவின் சேவை என தேர்தலில் ஸ்டிக்கர் ஒட்டுபவர்கள் சென்னை வெள்ளத்தில் உதவ வந்த நிவாரணப் பொருட்களில் ஸ்டிக்கரை ஒட்டி அம்மா பெயருக்கு சரிவை தேடித்தந்ததால் இப்போது தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடுவதற்கு தனது கைகளிலும் அம்மாவை பச்சை குத்தி ஏந்த தொடங்கிவிட்டார்கள் போலும்.
ஜெயலலிதா அரசு அறிவித்த முதியோருக்கு இலவச பேருந்து பயண டோக்கன் திட்டம் குறித்து எழுதும் முதலி நேயர் சோ சண்முகசுந்தரம், சென்னையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மாதம் 10 முறை இலவசமாக மாநகர பேருந்துகளில் பயணம் செய்யலாம் என்ற தமிழக அரசின் செய்தி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உள்நோக்கத்துடன் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆசை வார்த்தை காட்டு உனக்கு கூட ஓட்டு என்ற திரைப்பட பாடல் வரிகளை விடாப்பிடியாக கடைபிடித்து வருகிறார் தமிழக முதல்வர் ஜெயலலிதா என்கிறார்.
இலங்கையில் பழங்குடியின மக்கள் வேட்டையாட அனுமதி கோரியது குறித்த செய்தி பற்றி எழுதும் பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன், இது தவறான செயல். இலங்கை ஒரு இயற்கை வளம் மிகுந்த ஒரு நாடு. பொதுவாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையோடு இணைந்து வாழவும் வனவளங்களை பாதுகாக்கவும் ஆதிவாசி பழங்குடியினர் யாரானாலும் வேட்டையாடுவதற்கு உரிமையை தரக்கூடாது. இதனை உலக நாடுகள் கடைபிடித்தால் இயற்கையை பாதுகாக்கலாம் என்கிறார்.
10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் சேர்ந்தது குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், இது நம்பிக்கை துரோகம். ஒரு கட்சியில் நின்று வெற்றி பெற்றுவிட்டு அடுத்த கட்சிக்கு தாவினால் அவர்களது எம்எல்ஏ பதவியை முற்றாக பறித்து இனிவரும் காலங்களில் 10 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு அவர்களை தடை செய்ய வேண்டும். இவர்கள் விருப்பத்திற்கேற்றாற்போல் நடப்பதற்கு இது அவர்களது வீடல்ல, இது தேர்தலை அவமதிப்பதற்கு சமம் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மேட்டுப்பாளையம் நேயர் ஆறுமுகன் தரணீஷ், இந்த மாதிரி ஆட்களை அதிமுக ஊக்கப்படுத்தக்கூடாது. நாளைக்கு இன்னொரு கட்சி அழைத்தாலும் ஓடக்கூடியவர்கள் என்கிறார்.
ஹிந்தி திரைப்பட நடிகர் சஞ்சய் தத் சிறையிலிருந்து விடுதலை பெற்ற செய்தி குறித்து எழுதும் கலிபோர்னியா நேயர் வி டி ஆர் யோகா, அதுதான் பணநாயக நீதிமன்றம் என்கிறார்.
ஆந்திர வனத்துறை அதிகாரியை கொன்ற வழக்கிலிருந்து தமிழர்கள் விடுதலை செய்யப்பட்ட செய்தி குறித்து எழுதும் சங்கீதா விஜயகுமார் என்னும் நேயர், வரவேற்க வேண்டிய செய்திதான், ஆனாலும் குற்றவாளிகளை கண்டறிய இயலவில்லை எனும் போது வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது என்கிறார்.
பரோலில் வெளிவந்த நளினி ராஜீவ்காந்தி கொலை குறித்து தெரிவித்த கருத்துக்கள் பற்றிய செய்தி குறித்து எழுதும் கனடா நேயர் மகா நடராசா, விடுதலை புலிகளின் முட்டாள்தனத்தினால் தமிழர்களுக்கு ஏற்பட்ட அளப்பரிய இழப்புடன் ஒப்பிடுகையில் ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்பந்தப்பட்ட உங்களின் 25 ஆண்டுகால சிறைவாசம் பொருட்படுத்தத்தக்கதல்ல என்கிறார்.
ஈழத்து பாடல்கள் குறித்த தொடர் பற்றி எழுதும் திருச்சி நேயர் ஏ எம் எல் நஜ்முல் ஆரிஃபின், இலங்கையின் ஈழத்து பாடல்கள் அருமை. எழுத்தாளர் தமிழ்கவி அவர்கள் தாலாட்டு பாடல்களை விரிவுரை தந்து சிறப்பாக பாடினார். அம்பாறை மாவட்ட மாணவர்கள் பாடிய பாடலும் மற்றும் ஈழத்து ஒப்பாரி பாடல்களும் கேட்க புதுமையாக இருந்தது, அருமை என்கிறார்.
இதே தொடர் குறித்து எழுதும் கனடா டொரண்டோ நேயர் மணி வேலுப்பிள்ளை, ஈழத்து பாடல்கள் தொடரில் ஈழத்து ஒப்பாரிகள் குறித்து தமிழ்கவி எடுத்துரைத்தார். குறிப்பாக யாழ் மாவட்டத்து வடமராட்சி பகுதியில் தான் செவிமடுத்த ஒப்பாரிகள் அவர் பாடிக்காட்டி விளக்கம் அளித்தார். வடமராட்சியை சேர்ந்த நான் இளமையில் கேள்விப்பட்ட ஒரு ஒப்பாரி என்னை இன்று வரை வியக்கவும் நகைக்கவும் வைக்கிறது. அது போலி ஒப்பாரியாகவும் கூட இருக்கலாம். ஒப்பாரி வைக்கும் சிலரின் போலித்தனத்தையும் கூட, இழப்புக்கு உள்ளானோரின் போலித்தனத்தையும் கூட அது அம்பலப்படுத்துகிறது என்கிறார்.
தமிழோசைக்கு கடிதங்கள் மூலம் தமது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6033 அசோக் நகர் சென்னை 683 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே கடிதங்களை அனுப்பலாம்.
நேர் நேரம் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.